2022 ஆண்டு மே மாத தென்றலிதழில் கதிரவன் எழில் மன்னனின் கதிரவனை கேளுங்கள். ஆரம்ப நிலை நிறுவன யுக்திகள் பாகம் 19 F. ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். முன்னுரை. ஆரம்ப நிலை நிறுவனங்கள் தழைத்து வளர வேண்டுமானால் அவை கடைபிடிக்க வேண்டிய அணுகுமுறைகள், தந்திரங்கள், யுக்திகள் யாவை என பலர் பல தருணங்களில் என்னை கேட்டதுண்டு. அவர்களுடன் நான் பகிர்ந்து கொண்ட சில குறிப்புகளே இக்கட்டுரை தொடரின் அடிப்படை. சீனர் தளத்தில் வந்த ஸ்டார்ட் அப் சீக்ரெட்ஸ் என்னும் கட்டுரை தொடரின் வரிசையை சார்ந்து இதை வடிவமைத்துள்ளேன். ஆனால் இது வெறும் தமிழாக்கம் அல்ல. இதில் என் அனுபவ பூர்வமான கருத்துகளோடு சீனர் கட்டுரையில் உள்ள கருத்துகளையும் சேர்த்து அளித்துள்ளேன். அவ்வப்போது வேறு கருத்து மூலங்களையும் குறிப்பிட்டு காட்ட உத்தேசம். கேள்வி. நான் சமீபத்தில் ஒரு நிறுவனத்தை ஒரு சக நிறுவனரோடு ஆரம்பித்துள்ளேன். ஓரிரு தேவதை மூலதனத்தாரிடமிருந்தும் சிறிய அளவு மூலதனம் பெற்று இதை நடத்தி வருகிறோம். இந்த நிலையில் விதைநிலை மூலதனத்தாரிடம் சென்று முயல்கையில் இந்த யோசனை பெருவளர்ச்சியை சமாளிக்குமா, விலிட் ஸ்கேல் என்று பலர் கேட்கிறார்கள். இவ்வளவு புதிய நிறுவனம் இப்போதே பெருவளர்ச்சியை பற்றி யோசித்து நடைமுறைப்படுத்த வேண்டுமா, இல்லை என்றால் எவ்வாறு மூலதனத்தாருக்கு நம்பிக்கை அளிப்பது? விளக்குங்களேன். தொடர்ச்சி. கதிரவனின் பதில். பெருவளர்ச்சி கண்டபின் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை ஆரம்ப நிலையிலேயே அமல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் நிறுவனம் மூலதனம் பெற வேண்டுமானால் அதை பற்றி யோசித்தே தீர வேண்டும் என்று சென்ற பகுதியில் கண்டோம். மேலும் பெருவளர்ச்சி என்றால் நிறுவனத்தின் விற்பொருள் அல்லது சேவை பெருமளவில் விற்கப்படும் நிலை என்றும், மூலதனத்தாரின் கவலை அப்போதாவது உங்கள் நிறுவனம் லாபகரமாக நடைபெற இயலுமா என்பது என்றும் கண்டோம். அதாவது விற்பொருளின் அடிப்படை அலகின் பேசிக் யூனிட், விற்பனை விலை, அதன் உற்பத்தி செலவு மற்றும் வணிக ரீதியான செலவு குறையுமா என்பதுதான் முக்கியமான கேள்வி என்று முன் பகுதிகளில் கண்டோம். மேலும் அடிப்படை அளவின் செலவு என்பது நிலைத்த செலவு மற்றும் வேறுபடும் செலவு என்னும் இரண்டு வகை செலவுகளின் கூட்டுத்தொகை என்றும், ஒரே ஒரு பொருளை உற்பத்தி செய்தாலும் மாறாதது நிலைத்த செலவு என்றும், தொழிற்சாலை, தகவல் மையம், குறைந்தபட்ச மேக கணினி போன்ற அதன் உதாரணங்களை பற்றியும் கண்டோம். மேலும் பெருவளர்ச்சி நிலையில் நிலைத்த செலவின் விகிதம் மிக குறைவாக இருக்கக்கூடும் என்றும், அதனால் லாபகரமாக நடத்த வேண்டுமானால் அடிப்படை விற்பனை அளவின் வேறுபாட்டு செலவு விற்பனை விலையை விட குறைவாக இருக்க வேண்டும் என்றும் கண்டோம். வேறுபாட்டு செலவை கணிப்பது எளிதல்ல என்றாலும் அதன் அம்சங்களை ஆராய்ந்து எவ்வாறு கணிப்பது என்பதை விவரித்து வருகிறோம். சென்ற அத்தியாயத்தில் உங்கள் விற்பனை அளவு அதிகரிக்க அதிகரிக்க நீங்கள் பயன்படுத்தும் பகுதி பொருட்கள் அல்லது கீழ்மட்ட சேவைகளின் லோவர் லெவல் சர்வீசஸ் விலைகளும் தொகுதி தள்ளுபடியின் வால்யூம் டிஸ்கவுண்டிங் அடிப்படையில் குறையும். அதனால் உங்கள் அடிப்படை விற்பனை அளவின் வேறுபாட்டு செலவும் குறைந்து கொண்டே வரும் என்ற கருத்தை உதாரணங்களுடன் விளக்கினோம். இந்த கோட்பாடு பெருவளர்ச்சி நிலைக்கு எப்படி பயனளிக்கும் என்று இப்போது மேற்கொண்டு காண்போம். பெருவளர்ச்சி நிலையில் மொத்த நிலைத்த செலவு மற்றும் அடிப்படை வேறுபாட்டு செலவை குறைக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்திலேயே அதற்கான வழிமுறைகளை அமுல்படுத்தி காட்ட வேண்டும் என்பது அவசியமில்லை. பார்க்க போனால் அது நிறுவன வளர்ச்சிக்கு பெரிய தடையாக கூட வந்து முடியக்கூடும். ஏனெனில் செலவை குறைப்பது அவ்வளவு எளிதல்ல, அதற்கு மிக அதிகமான முயற்சி தேவைப்படும். உதாரணமாக மென்பொருள் சேவைக்கான கணினிகள், மின்வலை, சேமிப்பகங்கள், பாதுகாப்பு போன்ற அடிப்படை தேவைகளை தேவைக்கேற்ப நிலைநாட்டி இயக்கிக் கொண்டிருப்பதற்கு முதலில் நிறைய ஊழியர்களை பயன்படுத்த வேண்டி இருக்கும். அதனால் வேறுபாட்டு செலவு மிக அதிகமாகவே இருக்கும், சேவை லாபகரமாக இருக்காது. அதற்காக அம்முயற்சிகளை குறைக்கும் குறிக்கோளுடன் தான் இயக்கத்திற்கு ஆட்டோமேஷன் முதலிலிருந்தே தீவிரமாக இறங்கினால் அந்த தானியக்க அமைப்புக்கே அதிக முயற்சி எடுத்துக்கொள்ள நேரிடும். மேலும் தானியக்கம் என்பதும் மென்பொருளால் நடத்தப்படுவதுதான். அதனால் மென்பொருள் பொறியியலாளர்கள் பலர் அந்த தானியக்க முயற்சிக்கு திசை திருப்பப்படுவர். இப்போது யோசித்து பாருங்கள், ஆரம்ப காலத்தில் அந்த மென்பொருள் சேவைக்கு மிக அத்தியாவசியமானது வாடிக்கையாளர்களை பெறும் வேகம். அப்படி வாடிக்கையாளர்களை பெற வேண்டுமானால் மென்பொருள் பயன்பாட்டு அம்சங்களை வெகு விரைவாக அதிகரிக்க வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட பயன்பாட்டு அம்சங்களை உருவாக்க வேண்டிய மென்பொருள் பொறியியலாளர்கள் ஒரு சிலரேனும் அதிலிருந்து திசை திருப்பப்பட்டு தான் இயக்கத்தில் ஈடுபட்டால் பயன்பாட்டு அம்சங்களை கூட்டும் வேகம் குறைந்தே தீரும் அல்லவா? அதன் விளைவாக வாடிக்கையாளர்களை பெறும் வேகமும் குறையும். அதனால் நிறுவனத்தின் மதிப்பீடும் குறையும். மூலதனம் பெறும் வாய்ப்பே கூட குறையலாம். அதனால் ஆரம்ப காலத்திலிருந்தே வேறுபாட்டு செலவை குறைக்கும் பெருமுயற்சியில் ஈடுபடுவது நல்லதல்ல. அத்தகைய குறைப்பு முயற்சி பிற்காலத்தில் பெருவளர்ச்சி நிலையில் நிச்சயமாக தேவைப்படும். அந்நிலையை சிறிது காலத்திலேயே அடைந்துவிட போகிறோம் என்ற நிச்சய நம்பிக்கையை விற்பனை வளர்ச்சி வேகம் குறியிட்டு காட்டும் தருணத்தில் வேறுபாட்டு செலவை குறைக்கும் முயற்சியில் தீவிர கவனம் செலுத்த ஆரம்பிக்க வேண்டும். அத்தருணம் வந்து சேரும் வரை நிறுவனத்தின் கவனத்தை வாடிக்கையாளர்களை வெகு வேகமாக பெற்றுக் கொள்ளும் முயற்சியில் தான் செலுத்த வேண்டும். ஆனால் ஆரம்ப நிலை முதலீட்டாளர்கள் நிறுவனம் பெருவளர்ச்சி நிலையில் லாபகரமாக செயல்படும் என்று காட்டினால்தான் முதலீடு அளிப்போம் என்று நிபந்தனை எழுதுகிறார்களே, அதை எப்படி சமாளிப்பது என்று கேட்கிறீர்களா? நல்ல கேள்விதான். இது வேறு விதமான கேள்வி. அதை மூலதனத்தால் கேட்பது நியாயம்தான். என்னடா இது, அந்தர்பல்தி அடிக்கிறேன் என்று எண்ணிவிடாதீர்கள். விளக்குகிறேன். மூலதனத்தால் ஒன்றும் லாபகரமாக இப்போதே இயக்கி காட்டுங்கள் என்று நிபந்தனையை இடவில்லையே. பெருவளர்ச்சி நிலையில் உங்கள் நிறுவனம் எவ்வாறு லாபகரமாக இயங்கக்கூடும் என்று விளக்குங்கள் என்றுதானே கேட்கிறார்கள். அத்தகைய விளக்கத்தை கேட்டு அதை நிபந்தனையாக இடுவது நியாயம் என்றுதான் கூறுகிறேன். எளிதாக நியாயம் என்று விட்டீர்கள். ஆனால் ஆரம்ப காலத்திலேயே பெருவளர்ச்சி நிலையில் அடிப்படை வேறுபாட்டு செலவு எவ்வளவாக இருக்கும் என்று எப்படி கணிப்பது என்று நீங்கள் முணுமுணுப்பது எனக்கு தெரிகிறது. கணிக்க முடியும். பிற்கால வளர்ச்சி நிலை அடிப்படை வேறுபாட்டு செலவின் அம்சங்கள் என்னென்ன, அதை ஆரம்ப நிலையிலேயே எப்படி கணிப்பிடுவது என்பதை பற்றி அடுத்து வரும் பகுதிகளில் காண்போம். தொடரும். ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.